وسلم. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی سیدنا محمد وعلی آلہ وصحبہ اجمعین. அன்பான சகோதரர்களே, ஜகாத்துடைய கட்டங்களின் சுருக்கம் என்ற நூல் பற்றி தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். கடந்த தர்பியாவில் ஜகாத்தை விரைவாக கொடுப்பது கூடுமா என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். அதுபோல் ஜகாத்தை ஒரு பகுதியில் வசூலித்து அந்த பகுதியில் அதை மக்களுக்கு வழங்காமல் வேறு பகுதிக்கு அதை எடுத்துச் செல்லலாமா என்பதை பற்றிய சட்டங்களையும் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்று ஜகாத் கொடுக்கக்கூடியவர் பேண வேண்டிய சில, கவனிக்க வேண்டிய சில ஒழுங்குகள். அதில் முதலாவது விஷயம், ஜகாத் கொடுக்கக்கூடியவர் மூணு விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். முதலாவது, அவர் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லாஹ்வை அவர் விரும்புகிறாரா இல்லையா என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதை புரிய வேண்டும் முதலில். ஏன்னா ஜகாத்தை கொடுக்கிறோம் இல்லையா, அல்லாஹ்வை யாரு விரும்புகிறார்களோ அவர்கள்தான் ஜகாத்தை கொடுப்பார்கள். ஏன்னா செல்வம் என்பது தெள்ள தெளிவாக அது துனியாவுடைய ஒரு விஷயம். ஒரு மனிதன் துனியாவை தருகிறான் என்றால் அதைவிட பெரிதை எதிர்பார்ப்பான். நாம துனியாவை கொடுக்க முன் வருகிறோம் என்றால் நாம அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அதிலே நாம எதிர்பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வை நம்ம உண்மையிலே நேசிக்கிறோமா இல்லையா என்பதுடைய ஒரு சோதனை தான் இந்த ஜகாத் என்பது. இரண்டாவது, கஞ்சத்தனம், மனிதனுடைய ஈமானை அழிக்கக்கூடிய கஞ்சத்தனம், அதிலிருந்து நாம் விடுபடுகிறோம். இந்த ஜகாத்தை கொடுக்கும் போது கஞ்சத்தனம் நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. மூன்றாவது, அல்லாஹ் கொடுத்த நியமத்து தான் செல்வம் என்பது. செல்வம் அல்லாஹ் கொடுத்த நியமத், அந்த நியமத்துக்கு நாம நன்றி செலுத்துறோம். அல்லாஹ் வழங்கிய செல்வங்களுக்கு நாம எப்படி நன்றி செலுத்துறது? இப்படித்தான் நன்றி செலுத்தணும். நிறைய செல்வம் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு நன்றி ஆயிருமா? இல்ல, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு முறையில நன்றி செலுத்தணும். காசு பணம் நிறைய வச்சிருக்கீங்கன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய முறை, அல்லாஹ் கொடுத்த காசுல இருந்து ஜகாத்தை நம்ம கொடுக்கணும். இந்த மூணு விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இரண்டாவது, அடுத்த விஷயம், ஜகாத்தை ரகசியமாக கொடுப்பதுதான் சிறந்தது. பகிரங்கமாக கொடுப்பதை விட ரகசியமாக கொடுப்பதுதான் சிறந்தது. ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதான் ஹைர் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரகசியமாக தர்மம் கொடுக்கிறது தான் உயர்வான ஒரு பண்புன்னு சொன்னாங்க. ஹதீஸ்களில் பாக்கிறோம்ல, மறுமையில ஏழு சாராருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை தருவான். அவர்கள ஒரு சாரார் யார்? வலது கையில கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவுக்கு செய்யக்கூடியவர். ஆக அந்த அளவுக்கு ரகசியமாக கொடுக்கிறது ஜகாத்துல ஒரு உயர்வான ஒரு நிலை. ரகசியமாக கொடுக்கும் போது நம்மிடத்துல இஹ்லாஸ் இருக்கிறது என்பது நமக்கே கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரு மனுஷன் ஜகாத்தை கொடுக்கும் போது அதுல பகிரங்கப்படுத்தும் போது பல்வேறு விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பேருக்காக, புகழுக்காக, தன்னை தர்மகர்த்தான் புகழணுங்கிறதுக்காக, பல காரணங்களுக்காக அதை செய்ய வேண்டிய நிலைகள் வரும். யாருக்கும் தெரிய வேண்டாம், என்ன படைச்சவனுக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், வாங்குற ஏழைக்கு தெரிஞ்சா போதும் என்ற மாதிரி ஒரு மனிதர் நடந்து கொள்கிறார் என்றால் அப்ப நம்மள நாமே என்ன செய்யலாம், உறுதிப்படுத்திக்கலாம். சரி, நம்ம எதையும் எதிர்பார்க்கல, அதனாலதான் ரகசியமாக நம்ம கொடுத்துருக்கிறோம். ரகசியமாக கொடுப்பதுதான் சிறந்தது. சில நேரங்களில் பகிரங்கமாக கொடுக்க வேண்டிய நிலைகள் வந்தால் கொடுக்கலாம், அதுவும் தவறல்ல. ஆனா எண்ணம் கரெக்டாக சரியாக இருக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், இன் துபுது சதக்காதி ஃபனைமாஹிய, நீங்கள் தர்மங்களை பகிரங்கப்படுத்தி செய்தால் அதுவும் நல்லதுதான். வயின் துஃபூஹா வ துஹல் ஃபுகரா ஃபஹுவ கைருல்லக்கும், நீங்கள் அதை மறைத்து புக்கராக்களுக்கு வழங்கினால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது. ரெண்டையும் ரப்புல் ஆலமீன் அனுமதிக்கிறான். பகிரங்கமாக கொடுக்கறதும் தப்பு இல்ல, ரகசியமா கொடுக்கறதும் நல்லது. ரெண்டுல எது நல்லதுன்னு கேட்டா ரகசியமா கொடுக்கறது தான் என்னது சிறந்தது. பகிரங்கமா கொடுக்கும்போது நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கணும்? நாலு பேருக்கு தெரியற மாதிரி கொடுத்தா பத்தியா, நான் கொடுக்கறேன், நீலாம் கொடுக்கறியா, ஏன்னா அப்படி பெருமை அடிக்கிறது வரக்கூடாது. நான் கொடுப்பது கொண்டு நீங்களும் கொடுங்கள், அடுத்தவங்களை தூண்டுவதுதான் நோக்கமாக இருக்கணும். நான் கொடுக்கற இந்த ஏழைக்கு கிடைக்குது, பகிரங்கமா செஞ்சா நம்ம செய்யறதை பார்த்துட்டு நாலு பேர் செய்வாங்க, அப்ப அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும், அவருடைய தேவைகள் முழுமையடையும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கணும். இன்னொன்னு, பகிரங்கமா கொடுக்கும்போது அந்த ஏழையுடைய தன்மானமும் பாதிக்கப்படும். சில ஏழைகள் இருப்பாங்க, பகிரங்கமா வாங்குறத பிரச்சனையா நினைக்க மாட்டாங்க. இப்ப பள்ளிவாசல்ல வந்தா பகிரங்கமா கேக்குறாங்களே எனக்கு ஆபரேஷன் அது இதுன்னு கேக்குறாங்க, அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படி பகிரங்கப்படுத்துறத வெறுப்பாங்க. ஆஹா, நம்ம இத்தனை பேருக்கு முன்னாடி ஜகாத் வாங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கோங்கிறது தெரிஞ்சு போச்சே என்று அதை ஒரு சங்கடமாக கருதுவார்கள். அதனாலதான் மார்க் என்ன செய்யுதுன்னா, பெரும்பாலும் நீங்கள் ரகசியமாகவே என்ன செய்யுங்க, ஜகாத்த கொடுங்க என்று சொல்கிறது. இது ஒரு இரண்டாவது விஷயம். மூன்றாவது, ஜகாத்து எவ்வளவு நல்ல நம்ம அழகா நல்ல எண்ணத்துல சிறப்பான முறையில செஞ்சுட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டா என்னத்தான் நம்ம செஞ்சாலும் அது புண்ணியம் இல்லாம போயிடும். லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லாதா, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டியும் பிற மக்களை நோவினை செய்தும் பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்ப சொல்லி காட்டிட கூடாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு செய்வாங்க, செய்யும் போது நல்ல எண்ணம் இருக்கும், செஞ்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லி காமிச்சிருவாங்க, நீ என் பணம் வாங்கினவன் தானே அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லி காமிச்சிருவாங்க. சொல்லி காமிச்சா தர்மம் அழிஞ்சு போயிரு. அல்லாஹ் சொல்றான், சொல்லி காட்டினீங்க உங்களுடைய தர்மங்கள் அழிந்து போய்விடும். அது ஒரு நோவினை. ஏன் ஒரு மனுஷன் சொல்லி காட்டுறான், அவன் ஏதோ ஒன்னு எதிர்பார்க்கிறான், அதனாலதான் அவன் நஃப்ஸு ஒரு திருப்தி அடையாமே இருக்கிறது. பக்கீர்த்தன் எதிர்பார்க்கிறான், தனக்கு ஒரு ஆள்கிட்ட ஜகாத்து கொடுத்துட்டோம்னா அவர் தனக்கு அடிமையா கிடக்கணும், தான் சொல்றதெல்லாம் கேட்கணும், அந்த மாதிரியான ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனாலதான் சொல்லி காட்டக்கூடிய பேச்சுகள் எல்லாம் அவனிடம் ஏற்படுகிறது. அப்ப ஜகாத்து கொடுக்கறவன் என்ன நினைக்கணும், புத்தக ஆசிரியர் அழகா சொல்றாரு, நீ அவனுக்கு நல்லது செஞ்சிருக்கிற எண்ணத்தை விட்டுருங்கிற. ஜகாத்த கொடுக்கும் போது நீ என்ன நினைக்க கூடாது, நாம அவருக்கு அப்படி செஞ்சிருக்கோம் இப்படி செஞ்சிருக்கோம், நாம தான் உதவி பண்ணிருக்கோம், அந்த எண்ணத்தை விட்டு உனக்கு அவன் நல்லது செஞ்சிருக்கான்னு நினைச்சுக்கோங்கிற. உனக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, நல்லது செஞ்சிருக்கிறார். உன்னுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்கு அவர் காரணமா இருந்திருக்கிறாரு. உன்னுடைய செல்வமும் உன்னுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு உன்னுடைய செல்வம் சுத்தமாயிருக்கிறது. நீ அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவர் உதவியாக இருந்திருக்கிறார் என்று நீ நினைச்சுக்கணுமே தவிர, நாம உதவி செஞ்சோம் நாம உதவி செஞ்சோம்னு வந்தா அப்ப நீ என்ன செய்வ, சொல்லி காட்டதான் செய்வ. நான்காவது விஷயம், தான் கொடுத்த தொகையை பெருசா அவர் நினைக்க கூடாது. எவ்வளவுதான் பெரிய தொகையை கொடுத்திருந்தாலும் நாம் அவ்வளவு கொடுத்தோம் இந்த எண்ணம் வரக்கூடாது. எவ்வளவு பெரிய நீ தொகையை கொடுத்திருந்தாலும் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு நினைக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய உதவியா, நம்ம எண்ணத்தை பெருசா கொடுத்துட்டோம், எண்ணத்தை எவ்வளவு பெருசா கொடுத்தாலும் நமக்கு என்ன என்ன வரணும், நம்மளா ஒண்ணு பெருசா கொடுக்கல, அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறான், அதோட ஒப்பிட்டு பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஊர் உலகத்துல எவ்வளவு பேர் இதை விட பெரிய பெரிய தொகையெல்லாம் ஏழை எளியவர்கள் கொடுக்கறாங்க, அப்ப நம்ம ஒண்ணும் பெருசா கொடுக்கல என்று அவர் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது மாதிரியான எண்ணங்கள் வந்தாதான் ஒரு மனிதர் அல்லாவிடத்துல உயர்வார். அவருக்கே என்ன வந்துருச்சுங்களா, நம்ம யாரு, நம்ம அவ்வளவுல கொடுத்துருக்கோம் இவ்வளவுல கொடுத்துருவோம் என்ன வந்துருச்சுன்னா, அப்புறம் காலப்போக்கில் சொல்லி காட்ட ஆரம்பிச்சிருவாரு, அவருடைய தர்மத்தை அவரே அழிக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் நமக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு பிரமிப்பு வரக்கூடாது, ஒரு பூரிப்பு வரக்கூடாது, நம்ம சூப்பர் அப்படிங்கறது வரவே கூடாது. நபிமார்கள் எல்லாரும் எடுத்து பாருங்க, அவங்க எவ்வளவுதான் மார்க்கத்தில் தொண்டு செஞ்சாலும் பயந்துகிட்டுதான் இருந்தாங்க. சௌஹீதில் எவ்வளவு உறுதியா இருந்து தியாகம் பண்ணாலும் அல்லாஹ் இதை அழிச்சிருவானா, ரப்பனா கப்பல் மின்னா, அல்லாஹ் எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. ஒமா எக்கூனுலன்னா, நாங்க ஒரு காலம் சிர்க்கு பக்கம் போக மாட்டோம், இல்லா எஷா அல்லாஹு ரப்புனா, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்ப அவங்க முழுக்க முழுக்க நான் வந்து 100% சரியானவன் என்ற பிடிவாதத்தை அவங்ககிட்ட பார்க்க முடியாது, கூறிப்பையே பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க அவர்கள் தௌஹீத் கொள்கையை பிரச்சாரம் செய்யும் காலம் எல்லாம் அவங்க ஏதோ விஷய கவனம் வச்சிருந்தாங்க, அல்லாஹ் நான்தான் நம்ம சரியா இருக்க முடியும், அல்லாஹ் நாடாட்டா நம்மளும் தொலைஞ்சோம் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு வரணும், பூரிப்பு வரக்கூடாது. ஐந்தாவது விஷயம், அவருக்கு அல்லாஹ் ஹலாலாக்கிய செல்வத்திலிருந்து ஜகாத்த கொடுக்கணும். நம்ம கொடுக்கற ஜகாத் ஹலாலான செல்வத்திலிருந்து நம்ம கொடுக்கறோமா, என்பதை கவனித்து கொடுக்கணும். ஹராமான செல்வத்திலிருந்து கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னல்லாஹ தய்யிப், அல்லாஹ் தூய்மையானவன். லா யக்பூலு இல்ல தய்யிப், தூய்மையை தவிர வேற எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இந்த தொய்யிப்னா என்ன, சுத்தமானதுன்னா என்ன, ஹலாலானதுதான் தொய்யிபான செல்வம், அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இரண்டு அடுத்த விஷயம், அதாவது இதே இந்த ஐந்தாவது விஷயத்திலே நமக்கு சொல்லப்படுற கவனிக்க வேண்டிய விஷயம், கொடுக்கிற பொருள் ஹலாலா இருக்கிற மாதிரி தரமானதாகவும் இருக்கணும். தெரிஞ்ச ஹலாலா இருக்கும், ஆனா அது தரமானதாக இருக்காது. நம்மளே வந்து அருவறுப்பா நினைப்போம், நாம அதை சாப்பிட மாட்டோம். நமக்கும் தெரியும் இத வாங்குறவங்களும் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். அப்ப அந்த மாதிரியான பொருளை கொடுத்துட்டு நான் தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா இது எப்படி அல்லாஹ் ஏத்துக்கிடுவான்? இது ஜகாத்துடைய ஒரு மிக முக்கியமான விஷயம், தர்மம் செய்யக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டியது. ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான், வலா தயம்மமுல் ஹபீத மின்ஹு துன்ஃபிகூன், நீங்கள் தர்மம் செய்யறீங்களே அதுல கெட்டத நாடாதீங்கிறான். ஹபீஸ் கெட்டத, மோசமானத தர்மம் செய்ய நினைக்காதீங்க, நல்லத கொடுங்க. வலஸ்தும்பி ஆகிதீஹி இல்லா தொகுமிதும் ஃபீஹி, அந்த மாதிரி நீங்க தர்மம் செய்யறீங்களே அதை நீங்களே கண்ணை மூடிக்கிட்டு சுழிச்சுக்கிட்டு தான் எடுக்கிறீங்க, மோத்த சுழிச்சுக்கிட்டு தான் எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கே அப்படி இருக்குன்னா இந்த மாதிரியானதை நீங்க தர்மம் செய்யலாமா? நல்லத தர்மம் செய்யுங்க, சிறந்தத தர்மம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சில பேர் செய்வாங்க, என்ன கீழே தூக்கி குப்பையில போட வேண்டியதை என்ன செய்வாங்க, நான் தர்மம் ஆத்துக்கோ, நான் தர்மம் செஞ்சுட்டேன், இதுக்கு பேர் தர்மமா? இது மாதிரியான பொருட்கள் நம்ம செய்யலாமா? கொடுக்கறத என்ன செய்யணும், தரமானதா கொடுக்கணும். அது வந்து சம்பந்தப்படுறவங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும், அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான செல்வங்களை தான் நம்ம என்ன செய்யணும், ஜகாத்தா தர்மமாக நம்ம கொடுக்கணும். இதுக்கு ரெண்டு காரணத்தை ஆசிரியர் சொல்றார். ஏன் தரமானத ஹலாலானத நம்ம கொடுக்கணும்னு கேட்டா, ஒன்று அது அல்லாஹ்வுடைய ஹக்கு, ஜகாத் என்பது அல்லாஹ்வுடைய ஹக்கு. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், மகத்துவம் மிக்கவன், சிறப்புக்குரியவன். ஒரு மனிதர் ஒரு உயர்வான ஒருவர் என்றால் அவரிடத்துல மட்டமானதையா போய் கொடுப்போம்? அவருக்காக நம்ம அன்பளிப்பு பிரசன்ட் செய்யும் போது எதை யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்களோ, தரமற்ற ஒரு பொருளையா போய் நம்ம அன்பளிப்பா கொடுப்போம்? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு எதை கொடுக்கணும், இது கூட உங்களுக்கு தெரியலையா? இப்படிதான் மனுஷன் பேசுவான். அப்ப இது அல்லாஹ்வுடைய ஹக்குங்கிறப்போ நமக்கு அதுல கவனம் அதிகமா இருக்கணும். இதுல நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது, அதனாலதான் இந்த பாருங்க குர்பானி கொடுக்கறதெல்லாம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுண்டியை கொடுக்க கூடாது, அந்த மாதிரி கோளாறுகள் உள்ளதை நம்ம தரக்கூடாதுங்கிறதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு காரணம், தரமானதை கொடுக்க வேண்டும் என்பது. இன்னொரு காரணம் என்னன்னா, அது உனக்குரிய ஹக்கு இருக்கு அதுல. ஏன்னா நீ தரமானதை கொடுத்தா நாளைக்கு தரமானது தானே உனக்கு கிடைக்கும். இங்க நல்ல தரமானதை நீ கொடுத்தா அல்லாவிடத்துல நாளைக்கு மறுமையில அது மாதிரி ஒரு தரமானதான் அல்லாஹ் என்ன செய்வான், உனக்கு தருவான். இப்ப நீ மட்டமானதை கொடுத்தா இப்ப உனக்கு மட்டமானது தானே கிடைக்கும். அது மாதிரி நேசத்துக்குரியதை கொடுக்கணும், விருப்பத்துக்குரியதை கொடுக்கணும். நம்ம எதை விரும்புறோமோ அதை கொடுக்கணும். இது உண்மையிலேயே நிறைய பேர் தர்மம் செஞ்சிருவாங்க, ஆனா பெரும்பாலும் தர்மம் செய்யறதுலாம் என்ன, எது எது அவங்களுக்கு தேவை போக அவங்களுக்கு எஸ்டா இருக்கோ, தேவை இல்லாம இருக்கோ அதை கொடுப்பாங்க. எது மேல உங்களுக்கு ஹொப்பு அதிகமா இருக்கோ அதை வச்சுக்கிடுவாங்க. இதுதான் வந்து பொதுவான மனிதர்களிடத்துல பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உன் கல்புல இருந்து தூக்கி போடுங்குது. கொடுக்கறது என்னமோ நம்ம இதயத்தை அத்து போட்ட மாதிரிதான் இருக்கும். ஜகாத்துங்கிறது இதயத்தை தூக்கி எரியறது தான், கல்பு தூக்கி நம்ம எரியற மாதிரி உள்ள ஒரு விஷயம் தான். ஏன்னா ஹொப்பு உள்ளத்துல இருக்கும், அல்லாஹ்வுக்காக கொடுத்துதான் ஆகணும். கொடுத்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அதான் மார்க் என்ன சொல்லுது, நீ விரும்புறத கொடுன்னு சொல்லுது. தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரை நீங்கள் யாரும் மூமினாக முடியாது. ஈமானே இதுலதான் இருக்கிறது, ஈமானே இதுல இருக்கிறது. நம்ம நமக்கு எதை விரும்புறோமோ அதை நம்முடைய சகோதரனுக்கு விரும்பணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான், லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதிலிருந்து தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடையவே முடியாது. நீங்க எதை விரும்புறீங்க அதை கொடுங்க மக்களுக்கு. நம்ம விரும்புறத கொடுக்கணும். நம்ம எதை விரும்புவோம், காசு பணத்தை விரும்புவோம் அதை கொடுங்க, நல்ல தரமானதை விரும்புவோம் அதை கொடுங்க, நீங்க உடுத்துற ஆடையை விரும்புறீங்க அதை கொடுங்க, இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். அதனாலதான் இந்த வசனம் இறங்கினோடையுமே அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்க சொத்துலேயே அவங்களுக்கு விருப்பமான சொத்து பைரஹாங்கிற தோட்டம், மஸ்ஜித் நபவிக்கு எதிர்த்தாப்புல இருக்கும், அதனுடைய நீர்கள் அவ்வளவு மதுரமாக இருக்கும். நரிசல்லாசவங்களே அந்த தோட்டத்துக்குள்ள போய் தான் ஆசுவாசப்படுவார்கள், ஓய்வெடுப்பார்கள். அந்த மாதிரியான தோட்டம் இந்த வசனம் இறங்கணுமே. இந்த தோட்டத்தை ஏழை எளியவர்களுக்கு பங்கு வச்சு கொடுங்க, அல்ல அவங்களுக்கு எதை காட்டியிருக்கானோ அந்த அடிப்படையில் நீங்க செலவு பண்ணுங்க சொன்னாங்க சஹாபி. நபி உங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க, ஆஹா பைருஹாவா, பைருஹாவைய கொடுக்க முன் வந்துட்டீங்க, அது ராக்க மாலும் ராபியா, அது நல்ல லாபமான செல்வமாயிடுச்சு. நபியே ஆச்சரியப்பட்டாங்க, ஆமா அல்லாஹ் தானே சொல்லி இருக்கிறான், நீங்க விரும்புறத கொடுக்கணும் சொல்லி, என் செல்வத்திலேயே எனக்கு அதிக விருப்பமானது இதுதான், அதனால வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. நரிசல்லாசவங்க அத உங்க ஏழைகளுக்கு, உறவு ஏழைகள் இருப்பாங்கல்ல உறவினர்கள், அவங்களுக்கு பங்கு வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இதுதான் இது வந்து மார்க்கத்தில் ஒரு உயர்வான நிலை, எது நம்ம விரும்புறத அப்படியே கொடுக்கறது. அது சஹாபாக்கள் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, இப்பெல்லாம் ஒரு மனுஷன் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலைகள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட சமூகம் அப்படி இருந்திருக்கிறது. உதாரணமாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நம்ம பாக்கிறோம். அவர்களுக்கு ஒரு பொருள் மேல அன்பு அதிகமாயிருச்சுன்னா, யாருக்கு? அப்துல்லா இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு மகன் இருக்காங்கல்ல, உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு சஹாபி. அவங்களை பத்தி நம்ம வரலாற்றுல படிக்கும் போதெல்லாம் எங்கேயுமே பார்க்காத கேட்காத ஒரு உயர்வான தகவல்களை எல்லாம் அந்த சஹாபி விஷயத்துல நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சஹாபி. ஏற்கனவே முன்னாடி பேசின ஷேக் முஜாஹித் அவங்க கூட சொன்னாங்க இல்லையா, ஒரு மனுஷனுக்கு கோபம் ரோச டென்ஷன் வர்ற நேரத்துல அவங்க என்னத்தை யோசிக்கிறாங்க, இத பேசுனா என்ன நடக்கும், குழப்பம்ல நடக்கும், ரத்தம்ல ஓடும். அப்போ நம்ம சொர்க்கத்தை நினைச்சு பார்த்துட்டாரு, அமைதியாயிட்டார். அப்ப இது மாதிரியான ஒரு சஹாபி தான் இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு. அவங்க சொல்றாங்க அவர்களுக்கு ஒரு பொருள் மேல ஹுப்பு ஆசை அதிகமாயிருச்சுன்னா தர்மம் பண்ணிடுவாங்க. என்ன ஒரு ஒரு பொருள் மேல அன்பு அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்களாம், அதை தர்மம் பண்ணிடுவாங்களாம். ஏன் அல்லாஹ் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுங்குனாலதான் விரும்பக்கூடியதை தர்மம் செய்யணும். ஒரு முறை அவர்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், அவங்க மனைவி கேட்கறாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கும் போது எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இவருக்காக என்ன செய்யறாங்க, ஏன்னா மனைவி விரும்புவாங்களா இல்லையா, பிடிச்ச உணவுகளை நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஊரெல்லாம் தேடிட்டு ஒரு மீன் கிடைச்சிச்சு. அந்த மீனை கொண்டு வந்து சமைச்சு விமைச்சு ரெடி பண்ணி இவருக்கு முன்னாடி வச்சோன்னு ஒரு மிஸ்கின் வந்துட்டார், நான் பசியோட இருக்கிறேன் எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு இதை எடுத்து அவர் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவருக்காக எவ்வளவு முயற்சி செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப மனைவி சொல்றாங்க, எங்கிட்ட உணவு இருக்கு, அவருக்கு மிஸ்கினுக்கு ஏதாவது நம்ம கொடுத்துருவோம், கஷ்டப்பட்டு எங்களை எவ்வளவு சிரமப்படுத்திருக்கீங்க இந்த மீனை கொண்டு வந்து சமைச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, இதை தூக்கி போய் அப்படி மிஸ்கினுக்கு தூக்கி தர்றீங்க. அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஏன் அதை கொடுத்தேன் தெரியுமா, இன்ன அப்துல்லா யுஹிப்புஹு, அப்துல்லாவாயி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால கொடுத்தேன். விஷயம் ஆறாவது விஷயம், ஜகாத்த கொடுக்கக்கூடியவர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவரை கொஞ்சம் பார்க்கணும். சும்மா நம்ம கொடுக்கிறோம் அதெல்லாம் சரி, கொடுக்க யாரு வாங்குறாங்களோ அவங்கள கொஞ்சம் கவனிக்கணும், அவங்கள யாருக்கு அந்த தகுதி இருக்கு. அதுல முதலாவது அவர் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஜகாத்த வாங்கக்கூடியவர் ஒரு தக்குவாதாரியா இருக்கிறாரா. இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான், அதுக்காக தக்குவால குறைஞ்ச ஒரு மனுஷன் ஜகாத்து கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது. யாருக்கு வந்து அஹக்கு, யாருக்கு வந்து கொஞ்சம் தகுதி அதிகமா இருக்குது, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு முத்தக்கின் ஒரு ஆள் ஏழையா இருக்கிறாரு, ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு உள்ள ஒரு மனுஷன் கிடையாது, பேருந்து உள்ள மனுஷன் கிடையாது, ரெண்டு பேரும் ஏழை தான். இந்த ரெண்டு பேரும் நம்ம கண்ணுக்கு தெரியும்போது யார நம்ம முற்படுத்துறது, யார பாக்கணும், அந்த மார்க்கத்துல பேருந்து உள்ளவரா இருக்கிறார் இல்லையா அவரை நம்ம பார்க்கணும். இதுல ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இல்மு இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இல்மு இருந்தாதான் கொடுக்கணுங்கிறது கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு கூடுதல் தகுதிகள். ஏன்னா ஒரு கல்வியாளரா இருக்கிறார், மார்க்க கல்வி உள்ளவரா இருக்கிறார், ஆனா அவர் தேவை உள்ளவரா இருக்கிறார், அவருக்கு தகுதி இருந்து அவருக்கு நம்முடைய தொகையை கொடுத்தோம்னு சொன்னா இல்மு வாழும். ஏன்னா மார்க்க கல்வி என்பது தனியா வராது, அது வந்து நபர்கள் மூலம்தான், மனிதர்கள் தான் அதை தாங்கி வருவாங்க. மார்க்க கல்வியை உள்ளவர்களை நம்ம மரியாதைப்படுத்துறது, மார்க்கத்தை மரியாதைப்படுத்துறது. அப்ப இந்த ஒரு கவனத்துல வச்சு கல்வியாளர்களை கவனிச்சு அவங்க அதுக்கு தகுதியானவர்களா இருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதெல்லாம் என்ன வெறும் மார்க்க கல்வி எங்கெங்கெல்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் தூக்கி தந்துடக்கூடாது. இவன் மார்க்கர் அறிஞ்சிருப்பான், ஜக்காத் வாங்க தகுதி. ஏற்கனவே தகுதியை நம்ம சொல்லியிருக்கோம். எத்தனை பேரு? எட்டு ஸ்டாரார், எட்டு அவங்க தான். அந்த எட்டு ஸ்டாரார்ல இந்த பண்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னுரிமை. மூன்றாவது விஷயத்தை அவன் என்ன பார்க்கணும்னா, மனம் அலையாமல் அல்லாஹ்வின் மீது ஓர்மை உள்ளவரா அவர் இருக்கணும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான், அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். ஒரு ஆள் வந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கிறார், அல்லாஹ் எனக்கு என்னங்க பெரிய கஷ்டம், அல்லாஹ் பாத்துக்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு இருக்கிறான். இந்த மாதிரியான மனிதர்கள் கஷ்டப்படுறத பார்த்தா முந்தி கொண்டு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். அல்லாஹ் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான். நான்காவது, அடுத்தவங்கள்ட்ட கேட்காம வாய துறக்காம இருக்கிறாங்களே, தேவை இருக்கும், ஜகாத்த வாங்க வேண்டிய தகுதியில இருப்பாங்க, ஆனா அடுத்தவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க, ஏன்னா மான மரியாதையை பார்ப்பாங்க. இவர்களுக்கு தான் முன்னுரிமை. லில் ஃபுக்ரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏழைகளுக்கு தர்மங்கள் உரியது. அவங்க எப்படிப்பட்டவங்கனா, யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு, விளங்காதவர் அவர்களை பார்த்தா நினைப்பார் அகனியா, பணக்காரர் நினைப்பார். புரியுது, அவங்களை பத்தி இந்த டீடைல் தெரியாதவங்க என்ன செய்வார்னா, பார்த்தா கோடீஸ்வரர் போல எப்படி பேசுறாரு, அவங்க பேச்சு அப்படி இருக்கும், அந்த பேச்சுல வராது, புலம்பல் இருக்காது, ஒரே வரும வருமன்னா பேச மாட்டாங்க. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா நல்லா வச்சிருக்காங்க, தேவைகள் நிறைய இருக்கும், அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவாங்க. அவங்களை பார்த்தாலும் நமக்கு விளங்காது இவங்க தேவை உள்ளவங்கன்னு, எப்பதான் நமக்கு தெரியும் அவங்கள பத்தி யாராவது சொன்னா தெரியும், ரொம்ப மனுஷன் கஷ்டப்படுறாருங்க அப்படின்னு வேற யாராவது சொல்லுவாங்க. அல்ல அவரை பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா ஆய்வு பண்ணோம்னா அப்ப நமக்கு தெரியும், நம்ம மனுஷன் நல்லா பெரிய பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஆனா எங்கேயும் உடத்துல கஷ்டப்படுற மாதிரியே தகவல் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சில நேரத்துல ஆய்வு பண்ணணும். அந்த மக்களுக்கு நம்ம ஜகாத்தை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அடுத்து குடும்பம், ஒரு ஆள் வந்து குடும்ப குட்டிய குடும்ப குட்டிகளோட இருக்கிறார், ஒரு ஆள் தனியா இருக்கிறார், ரெண்டு பேரும் ஏழைகள் தான், யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, குழந்தைகள், ஏன்னா அவருக்கு நிறைய சுமைகள் அதிகம், அவரை சுத்தி நிறைய உயிர்கள் இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், முன்னுரிமை கொடுக்கணும். அது மாதிரி கடன் மாதிரி உள்ள பிரச்சனைகள்ல சிக்கிய மனிதரா இருக்கிறார், கடன் இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி உள்ள விஷயம் தானே, கடன்ல ஒரு ஆள் சிக்கி இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு அடிமை மாதிரி சிக்கன ஒரு ஆளு தான். அப்ப அவருக்கு நம்ம என்ன செய்யணும், ஜகாத் முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு ஆள் ஏழையா இருக்காரு, கடன் எல்லாம் கிடையாது, ஆனா ஏழையா இருக்காரு, இன்னொரு ஆள் கடன்ல சிக்கி இருக்கிறாரு, மேல் வட்டி உளுந்து உளுந்து ஆள் போய்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான ஆளுகளுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜகாத்த கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். இவங்களாம் முன்னுரிமை, முன்னுரிமையை பெற்றவர்கள். ஆறாவது, அந்த ஏழைகள் ஜகாத் வாங்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஏழைகள் உறவினர்களாகவும் இருந்தால் அவர்களுக்கும் முன்னுரிமை. விரிவா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உறவுகளாக இருந்தால் அவங்களுக்கும் முன்னுரிமை, ஏன்னா நமக்கு அங்கிருந்து தானே. உனக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பாளிகளோ அங்கிருந்து ஆரம்பி, முதல் உனக்கு தேவையானதை செய், அப்போ பெற்றோர்களுக்கு தேவையானதை கொடு, உன் மனைவிக்கு உன் பிள்ளைக்கு, அப்படியேதான் உறவு 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 நம்ம தர்மங்களை செய்யணும். இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஜகாத் கொடுக்கக்கூடியவர் கவனிக்க வேண்டிய சில ஆதாபுகள், ஒழுக்கங்கள். அடுத்த ஃபஸல் பிரிவு என்னன்னு கேட்டா, ஜகாத்தை வாங்கக்கூடியவர் கவனிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், அவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். அவங்களும் யாரா இருக்குன்னு, எட்டு பேரை இப்ப சொல்ல விஷயத்தை எல்லாம், அந்த எட்டு பேர், அந்த எட்டு தகுதி உள்ளவர்களுக்கு தான் இதுக்கு இது பொருந்தும் சொல்ற விஷயங்கள்லாம். அதுல முதலாவது விஷயம், அவர் நினைக்கணும், இது அல்லாஹ் நமக்கு ஜகாத் கிடைச்சிச்சுன்னா நம்முடைய சும்மா வரல, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறோம், அதை நம்ம முறையான அடிப்படையில பயன்படுத்தணும். ஜகாத் பணத்தை வாங்கிட்டு கண்ட காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, பாவமான விஷயங்கள்ல பயன்படுத்திடக்கூடாது. இது அல்லாஹ்னால நமக்கு கிடைச்சிருக்கு, அல்லாஹ் சட்டம் போட்டதுனால நமக்கு கிடைச்சிருக்கிறது, எனவே நம்ம அதை என்ன செய்யணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறத முதல் அவன் விளங்க வேண்டும். ஜகாத் வாங்கக்கூடியவர்கள் முதல்ல புரிய வேண்டிய விஷயம் இது. இரண்டாவது கொடுத்தவருக்கு நன்றி செலுத்தணும். ஜகாத் கொடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். கிடைக்கிறது கிடைச்சிருச்சு, இனிமே என்ன, யார கவனிச்சா என்ன, கவனிக்காட்டா என்ன, போகக்கூடாது. கொடுத்தவருக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மல்லா யஸ்குரின்னாஸ் லா யஸ்குரில்லா, மல்லம் யஸ்குரின்னாஸ் லாம் யஸ்குரில்லா, யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தணும், அதுதான் அல்லாஹ்வுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி. நான் அல்லாட நன்றி செலுத்துகிறேன்னா அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவன் மூலம் தானே நான் உனக்கு கொடுத்தேன், அவன் ஒரு வாசித்தாவா இல்லையா, அந்த வாசித்தாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடு. இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், அவர் தன்னுடைய தேவைக்கு போக அதிகமாக பெறக்கூடாது. உதாரணமாக கடன் பட்டிருக்கிறார், அவருடைய கடன் எவ்வளவு, ஒரு 50,000 ரூபான்னு வைங்க. நான் கடனாளி கடனாளின்னு சொல்லி 1 கோடி ரூபாய் வசூலிக்க கூடாது. 50,000 ரூபானா உனக்கு அந்த கடனை அடைக்கிறது, உன்னுடைய தேவைகள் பூர்த்தி அடைகிற அளவுக்கு நீ ஜகாத் வசூலிக்கலாம். அதுக்கப்புறமும் உனக்கு வருது அப்படின்னு கேட்டா, இல்லங்க என்னுடைய தேவை முழுமை அடைஞ்சிருச்சு, எத்தனை பேர் தேவை உள்ளவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க இதை கொடுத்துருங்க என்று நாம் சொல்லிடணும். தேவைக்கு போக நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகமாக. அது வந்து கொடுக்கறவங்களுக்கு தெரியாது, அப்ப வாங்குற ஆளுதான் அதை என்ன செய்யணும், கவனிச்சு அதை பேணிக் கொள்ள வேண்டும். இது ரெண்டாவது ஒரு பிரிவு. அடுத்த பிரிவுல ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, தர்மத்தை தூண்டுவதை பற்றி ஒரு சில ஆதாரங்களை சொல்றாரு. தர்மம் செய்ய அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், தர்மத்தை தூண்டி ஏராளமான சான்றுகள் நிறைய இருக்கிறது. தர்மம் நம்ம செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனுஷன் மௌத்தா போனதுக்கு பிறகு அவன் புலம்பக்கூடிய விஷயம் தர்ம விஷயத்துலதான் இருக்கும். நாளைக்கு அல்லாஹ் எழுப்பிடுவான்ல, எழுப்பணும்னு அல்லாட்ட டைம் கேட்பான், என்ன அனுப்பி அல்லாஹ் ஆமலு சாலிஹன் சீமா சரக்து, நான் நிறைய நல்ல விஷயத்த செய்யாம விட்டுட்டேன், அதெல்லாம் நான் செஞ்சுட்டு வர்றேன்னு அல்லாட்ட கேட்பான். அப்ப என்ன சொல்லுவான், தர்மம் பண்ணி நல்லவனா மாறியது, என்ன தர்மத்தை தான் அவன் சொல்லி காட்டுவான். ஏன்னா அல்லாஹ் அந்த நாள்ல தரக்கூடிய அந்த பரிசு தர்மத்துக்கு தரக்கூடியதெல்லாம் அவன் பார்த்ததுனால அவன் என்ன சொல்றான், கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, நான் போய் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு அவன் சொல்லுவான். கல்லா முடியாது, இன்னஹா கலிமத்துன்னு சும்மா அவன் பேசுறான், அது பிரயோஜனம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அல்லாவே உத்தரவு போடுறான், உங்கள மௌத்து வர்றதுக்கு முன்னாடி நாம கொடுத்த செல்வத்துல இருந்து தர்மம் பண்ணுங்க, மௌத்து வர்றதுக்கு முன்னாடி தர்மம் பண்ணிருங்க. மௌத்து வந்த பிறகு இந்த மாதிரி ஒருத்தன் புலம்புவான், யாரா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுனா தர்மம் பண்ணிட்டு வரேன்னு புலம்புவான். மௌத்து எப்ப வரும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், தர்மங்களை அதிகப்படுத்திக்கிற வேண்டியதுதான், அல்லாஹ்வுக்காக தர்மங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியது. மூமின்களை முத்தகின்களுடைய பண்பா அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுஃமினூன பில் கைபி வ யுகீமுன ஸலாஹ், அவர்கள் கைபை நம்புவார்கள், மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியதிலிருந்து செலவும் செய்வார்கள். அல்லாஹ் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறான், வழங்கியதில் இருந்து. எல்லாத்தையும் தர்மம் செய்ய முடியாது, அல்லாஹ் அப்படி சொல்லல, நம்ம கொடுத்துருப்போம் அதுல அவங்க தர்மமும் செய்வாங்க, அதுல ஒரு பங்கு தர்மமும் அவர்கள் செய்வார்கள். இது முத்தகின்களுடைய பண்பு. இப்படி தர்மம் செஞ்சா அல்லாஹ் சும்மா விட்டுருவானா, நம்ம பார்ப்போம் தர்மம் செய்யறோம், 1,000 ரூபாய் போச்சு 2,000 ரூபாய் போயிருச்சு அப்படின்னு நினைப்போம், அல்லாஹ் அதை விட பன்மடங்கு தருவான், 2,000 ரூபாய் போனா என்ன 20,000 ரூபாய் அல்லாஹ் திருப்பி தருவான். மன் வல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகான கடனை தருவார், ஃபயுலாஃப லஹு அலாஃபன் கதீரா, பன்மடங்காக அல்லாஹ் அதை பெருக்குவான், அல்லாஹ் பெருக்குவான். இது தர்மத்துடைய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து சொல்றாங்க, உறுதிப்படுத்தி சொல்றாங்க, எல்லாமே சத்தியமா. மா நகஸ ஸதகத்து மின் மால், ஸதகா இருக்கே அது செல்வத்தை குறைக்கவே குறைக்க, இது ரசூலுடைய சொல். சரியாகுமா, தர்மம் பண்றோம் நமக்கு பார்த்தா குறைஞ்சிருச்சு, தர்மம் பண்ணி தர்மம் குறைஞ்சு போச்சே நம்ம நினைப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அது தர்மம் குறைக்க, இதை விட அல்லாஹ் பன்மடங்காக உனக்கு தருவான். அடுத்து வந்துகிட்டே இருக்கும் உனக்கு பாரு, நீ கொடுக்க கொடுக்கத்தான் வரும். கிணறு வந்து எப்படி இறக்கி இறக்கத்தான தண்ணீர் சுரக்கும், இறக்காத கிணறு அப்படியே தான் கிடக்கும். அதே மாதிரிதான் தர்மம் கொடுக்க கொடுக்கதான் அல்லாஹ் கொட்டிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், தர்மத்தை சொல்லும் போது என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறான் பாருங்க. அல்லதீன யுன்ஃபிகுன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி, இரவிலேயும் பகலிலேயும் தர்மம் செய்வார்கள். சிர்ரன் வ அலானியா, ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தர்மம் செய்வார்கள் எல்லா நேரத்திலையும். அதுக்கு காலம் நேரம் எதுவுமே கிடையாது, எல்லா நேரத்திலும் தர்மம் செய்வார்கள். அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மத்திலேயே உயர்வான தர்மம் எது, சிறந்த தர்மம் எது? புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஐயு சதக்கத்தி ஆதம் அஜரா, எந்த தர்மம் மகத்தான கூலிக்குரியது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவெல்லாம் சொல்லல, என்ன 2 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யணும், அது வந்து தங்க கட்டியாக இருக்க வேண்டும், அது வந்து வைர மாலையாக இருக்கு, இதெல்லாம் சொல்லவே இல்லை. அது மேற்றே கிடையாது. என்ன விஷயம், அந்த சத்தக அந்த சஹீஹம் ஷஹீஹம், நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கிற, நீ கொடுக்கிற காசை உன்னால அனுபவிக்க முடியும். இப்போ உனக்கு செம்பு இருக்குது, கண் உள்ளம் என்ன சொல்லுது, கஞ்சத்தனத்தை சொல்லுது, தக்ஷல் பக்கற, ஆனா உனக்கு ஏழ்மையை நீ விரும்புகிறாய். என்ன இதை கொடுத்துட்டா நமக்கு அடுத்து ஏழ்மை வந்துருமோ, அந்தந்த தேவைகள்லாம் நிறைவேறாம போயிருமே, நிறைய தேவைகள் இருக்கு, இதை கொடுத்துட்டா அதெல்லாம் நிறைவேறாம போயிருமே, இப்படி நீ ஏழ்மையை அஞ்சுகிறாய். தாமுல வினா, செல்வந்தத்தை செல்வம் பணக்காரனாக இருப்பதை நீ விரும்புற, இன்னும் நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உன்னிடத்துல இருக்கிறது. இதெல்லாம் எப்ப இருக்கும், ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும்போதுதான் இருக்கும். எப்ப அவன் சக்கராத்த காலுக்கு போயிட்டானோ அப்ப அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் ஏழையா இருந்தான் பணக்காரனா அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். அப்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது உன் உள்ளம் இப்படி சொல்லும் போது, அப்ப நீ கொடுக்கிற தர்மம் அந்த தர்மம் தான் சிறந்தது. தர்மத்துல உயர்ந்த தர்மம் எது, கல்போட போராடி தூக்கி எறியலமே அதுதான் உயர்வான தர்மம். மனசு சொல்லும், கொடுக்காத, உனக்கு அது இருக்கு இந்த இருக்கு, அதை வச்சு அதை வாங்கலாம், இது இருந்தா நீ அதை செய்யலாம் அப்படின்ட்டு கல்பு சொல்லும். இதை கொடுத்துட்டா நீ அப்படி கஷ்டப்படு, இப்படி இதெல்லாம் மனசுல எண்ணங்கள் வரும், ஆரோக்கியமாவும் இருக்கிறோம், கொடுத்துட்டோம். இதுதான் தர்மத்திலே உயர்வான தர்மம். நீ தாமதப்படுத்த கூடாது, கடைசி உன்னுடைய உயிர் சொந்த கூலியை அடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீ சொல்லுவ, இது அவருக்கு கொடுத்துருங்க, இவரு கொடுத்துருங்க, இவரு கொடுத்துருன்னா இருக்கிறவ யார் யாருக்கும் தரமாட்டான். அவ்வளவுதான், ஆள் போக போறான், எல்லாத்தையும் நம்ம அமைக்கிறோம். நீ போக வேண்டிய ஆள் சீக்கிரம் போய் சேருங்க, நாங்க இதை பாத்துக்கோ, இதை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமைகள் மாறிடும். அது அந்த நேரத்தில் என்ன பேசி பிரயோஜனம் இருக்காது. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் பேரித்தம்பளத்துக்கு அளவுக்கு ஒரு பொருளை தர்மம் செஞ்சாலும், மின் கஸ்பின் தொய்யிபின், ஹலாலான செல்வத்திலிருந்து சுய எண்ணத்தோட செஞ்சா, அது சின்ன பொருளா இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு அதை வளர்க்கிறான். அல்லாஹ் வளர்க்கிறான், எப்படி வளர்க்கிறான், நீங்க ஒட்டக குட்டியை எப்படி பாசத்தோட வளர்க்கறீங்க, அதுக்கு தீனி போட்டு இன்னும் பெருசாகணும், நல்லா வளரணும், அழகா வளரணும் என்றெல்லாம் எவ்வளவு அக்கறை எடுத்து வளர்க்கறீங்க, அது மாதிரி நீங்க செஞ்ச சின்ன சின்ன தர்மங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிதுபடுத்தி வளர்க்கிறான். அது எந்த அளவுக்கு போகுமா, மிஸ்லுல் ஜபல், மலை அளவுக்கு போகும். சரி, நம்ம செஞ்சது இப்படிதான்னு பேரிச்சம்பள அளவுக்கு, ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், அது மலை அளவுக்கு உசத்தி விடுவான் என்று நபிசல்லா சொங்க என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி இன்னொரு ஒரு அழகான ஒரு உதாரணத்தையும் சொன்னார்கள், மௌத்துடைய நேரத்தில் தர்மம் செய்யக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், வயிறு நிரம்பிய பிறகு அன்பளிப்பு செய்யக்கூடியவனை போல, அவன் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டா நீ அவனுக்கு தேவையே இல்லை, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறான், தூக்கி கொடுக்கறான். அந்த மாதிரி ஒரு நிலை. பணக்காரர்களை கண்டிச்சு நிறைய ஹதீஸ்களை பாக்கிறோமா இல்லையா, பணக்காரர்களை கண்டிச்சே இருக்கும், ஹுமுல் அக்தரூன், இவர்கள் நஷ்டவாளிகள், அல்லாவின் தூதரை யார், மன்ஹும் யார், ரசூலுல்லாஹ் அவர்கள் யார், ஹுமுல் அக்தரூன், யார் செல்வத்தை நிறைய சேமிச்சு வைக்கிறாங்களோ அவங்கதான் நஷ்டவாளிகள், கை சேதத்துக்குரியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப செல்வம் அதிகமா இருந்து நம்ம செல்வம் ஜகாத் கொடுக்காட்டினா அதெல்லாம் வந்து பாவமாக வரும். நபிசல்லாசவங்க எப்படி என்ன, நபிசல்லாசவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா உண்மையிலே நம்மளா வந்து ஆச்சரியப்படணும். அந்த மாதிரிதான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, என்கிட்ட உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து, எவ்வளவு தங்கம், உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தா 3 நாள் கடக்கிறத நான் விரும்ப மாட்டேன், 3 நாள் கடந்துச்சுன்னா அதை நான் தூக்கி கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பேன், அது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொல்லாசவங்க. கடன் எது இருந்தா கடனுக்கு நான் வச்சுக்கிறேனே தவிர, உகது மலை அளவுக்கு தங்கம், ஏன்னா செல்வந்தர்கள் ஈமான்தாரிகளுக்கு அந்த செல்வம் ஒரு சுமையாகத்தான் தெரியும். காசு பணத்தை சேமிச்சு சேமிச்சு வச்சு சேமிச்சு வச்சிருக்கோமே, அல்ல அதுக்கு கேள்வி கேட்டா என்ன செய்ய, தேவை உள்ளவங்க எவ்வளவு இருக்காங்க, நம்ம சும்மா பூட்டி வச்சிருக்கிறோமே என்று அவங்க சிந்தனை வரும். நபி சொல்றாங்க மூணு நாளைக்கு நான் வச்சிருக்க மாட்டேன். ஒரு ஹதீஸ்ல நம்ம பாக்கிறோம்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவு முடிஞ்சோனே, அசர் தொழுவு முடிஞ்சோனே சஹாபாக்கள் எல்லாம் தொழுது உட்கார்ந்து இருக்காங்க, ஜிக்ர் தஸ்பீஹ் எல்லாம் வளமையா செய்வாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, அவ்வளவு பேரையும் தாண்டி கொண்டு வேகமா ஓடுறாங்க. இங்கேயே நபி ஏன் இவ்வளவு பதைக்க பதைக்க ஓடுறாங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தாங்க, நான் ஏன் போனேன் தெரியுமா, என்ற ஒரு பொருள் தர்மமாக வந்துச்சு. அதனா ஒரு நாள் நெய்த்து என்னிடத்துல வைக்கிறத கூட நான் விரும்பல, அதனால அதை நான் உரியவங்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எவ்வளவு அவசரம், எவ்வளவு அக்கறை காட்டியிருக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பண்பு. அடுத்தவங்களுடைய பொருளை என்ன செய்ய மாட்டாங்க, வச்சுக்கிற மாட்டாங்க. வச்சுக்கிறனா சொந்தமா வச்சுக்கிறது இல்ல, யூஸ் பண்றது கிடையாது, சும்மா ஒரு நாலு நாள் போட்டு வச்சிருவோமே. சில பேர் இருப்பாங்கல்ல, இதெல்லாம் நானா எடுத்தேன், ஆனா எடுத்து என்ன செய்வாங்க, ஒரு மாசம் அப்படி வச்சுக்கிறது, ரெண்டு மாசம் வச்சுக்கிறது, அப்படியே கிடக்கும், அதுவும் முறைகேடு தான். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிவு செய்கிறேன். மறுமையில அரசுக்குரிய நிழலுக்குரியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு தன்மை உள்ளவர்களை சொன்னாங்க. அந்த ஏழு தன்மை உள்ளவர்கள் ஒரு சாரார் யார், வலதுகையில கொடுக்கக்கூடிய தர்மம் இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்தவர். இந்த அந்த ஏழு பேருடைய தன்மையும் பாத்தீங்கன்னா, அவங்களாம் வந்து ஒரு பெரிய ஸ்காலர்கள், சாதாரண எல்லா நல்லடியார்கள் மாதிரி உள்ள ஆட்கள் கிடையாது, விசேஷமான அடியார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விசேஷமான பண்புகளை கொண்ட சிறப்புக்குரியவர்கள், விஐபிகள். அந்த அல்லாஹ் விஐபி ஆக்குறதுக்குரிய ஒரு பண்பு என்ன, தர்மத்தை யாருக்கும் தெரியாம என்ன செய்ய, ரகசியமா போய் கொடுத்து யாருக்கும் தெரியக்கூடாது. சில பேர் என்ன செய்ய, தர்மம் செய்யறது செஞ்சுட்டு என்ன செய்யறது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு பாவம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இதெல்லாம் வந்து தர்மங்களை என்ன செய்யும், பாதிக்கும். ஒரு நேரத்தில் நம்ம சொல்லலாம், என்னன்னா நம்மளை பத்தி ஒரு விஷயம் பரவுது, என்ன இப்ப நம்ம செல்வந்தரா இருக்கிறோம், பாக்குறாங்க நாலு பேர் பேசிக்கிறாங்க, என்ன இவன் கஞ்சனா இருக்கிறான், அஞ்சு பைசா யாருக்கும் தரமாட்டிக்கிறான், இப்படி நம்மளை பத்தி ஒரு கெட்ட அபிப்பிராயம் பரவும் போது நம்ம என்ன செய்யலாம், தர்மம் செய்யத்தான் செய்யறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்ன செய்யாது, பகிரங்க தப்பான ஒரு விஷயத்துல வராது. பெருமை அடிக்கிறது, பெரு புகழ்ச்சி எதிர்பார்க்கிறது வகையில என்ன செய்யக்கூடாது, இது வரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்தடுத்த தர்பியா வகுப்புல இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம அபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.